SBS தமிழ்.
நேர்களை, பரிமாற்றம் நிகழ்ச்சி பாலியல் தொல்லை குறித்த மீ டூ எனும் தலைப்பில் பெண்கள் மட்டுமே கலந்துரையாடும் பரிமாற்றம் நிகழ்ச்சி.
எஸ்பிஎஸ் தமிழ் வழங்கும் பரிமாற்றம். பெண்களாக இணைந்து நாங்கள் எஸ்பிஎஸ் நேயர்களுக்கு நல்ல ஒரு கலந்துரையாடல் கொடுக்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கும் தலைப்பு நம்ம எல்லாரையுமே, நிறைய ஆண்களையும் உலுக்கி எடுத்துக்கொண்டிருக்கும் மீ டூ எனும் ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் என்னுடன் இன்று உரையாட இருக்கிறவர்கள், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
சங்கீதா ஸ்ரீதரன்,
கார்த்திகா சிவராஜன்,
பீமஜான் யூசுப்,
கனிமொழி கவி.
நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு உங்களுடன் உரையாட இருக்கிறோம். மீ டூ அப்படின்னு சொன்னதுமே எல்லோருக்குமே ஒரு அதிர்வுன்னு சொன்னோம். இது 2006 ஆம் ஆண்டு, அதாவது ரொம்ப முன்னாடி, அதுக்கும் முன்னாடி இருந்தே தொடங்கியிருந்தாலும் கூட, டரானா பர்க் அப்படின்றவங்க தான் இந்த மீ டூ அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி வைத்தாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால், யாராவது ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அல்லது அவர்களால் பாலின துன்புறுத்தல் எது வழியிலும் நடந்திருந்தாலும் கூட, தானாக அவங்களே அவங்க நொந்து கொண்டு தன்னை பூட்டி கொண்டு எத்தனையோ பேர் வாழ்கிறார்கள். இது அவங்க கவுன்சிலிங்கில் அவங்க கண்டுபிடித்த ஒரு விஷயம். இதை வந்து நிறைய பெண்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது தான் அவங்க எல்லோருக்கும் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க நினச்சாங்க. அப்போது ஒவ்வொருத்தங்களுக்குமே நடந்திருக்கும்னு தெரிஞ்சிருந்தால் இதை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றதும் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு ஆணை பார்த்தவர் நான் சொல்கிறேன். நான் அவர் ரொம்ப சாதாரணமாக, இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயம், ரொம்ப சாதாரணமாக சொல்ல, நான் பஸ்ஸில் போகிறவங்களை தட்டுவேன், இது பண்ணுவேன், என்னால் நான் சீண்டுவேன் அப்படின்றத வந்து மிக சாதாரணமாக சொன்னார். அப்போ சொல்லும்போதும், இதனால் என்ன உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது, என்ன ஒரு பயன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று, பெண்கள் வந்து எதையும் இது மாதிரி விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு நம்ம கொடுக்குற ஒரு இடம் அப்படின்னு கூட நினைக்கலாம். இன்றைக்கி அதையெல்லாம் தகர்த்தெறிகிற மாதிரி தான் இந்த மீ டூ அப்படின்னு ஒன்று வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன மீ டூ அப்படின்னு சொன்னால் சொல்லலாம்.
என்னை பொறுத்த வரைக்கும் மீட்டுன்றது வந்து பதவி அதிகாரம் இருக்குன்ற தைரியத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் அத்துமீறல்களுக்கு எதிராக பெண்கள் கொடுக்குற குரல் தான் மீ டூ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
என்னை பொறுத்தவரையில் மீ டூவால் ஒரு நன்மையும் வர போகிற என்ற கருத்து. இப்போ எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இப்போ சர்கார் மூவியில் சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை எப்படி மக்கள் பார்த்தவேன்னு சொன்னால், அதை படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினவே, அவை இன்னொரு ஆக்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பினவே, வேறு வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் வந்தோன்னா அது போயிட்டுது.
எந்த நடவடிக்கையும் இல்லாமல் போய்
நடவடிக்கை நடக்க போகிறதில்ல. இப்போ நாங்கள் குரல் கொடுக்க போகிறோமே ஒழியா, அதால் ஒரு நன்மையும் வரப்போறதுன்னு தான் இந்த
என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பலத்த ஆழ்ந்த குரலாக பார்க்குறேன். பலருடைய குரல் ஒன்றிணைஞ்சு ஒரு பலத்த குரலாக நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு சமுதாய விழிப்புணர்ச்சியாகவும் நான் பார்க்குறேன், ஒரு முதல் படியாக நான் பார்க்குறேன். நாம இந்த செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் அண்ட் அபியூஸ்க்கு
ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம்.
மீ டூ என்னமா மீ டூ, என்ன இது மீ டூ? எங்கே ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு விமனுக்கும் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அது அந்த இடத்துலையே தான் நிற்கும். நீ என்ன தான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்கே போனாலும் அங்கே தான் நிற்கும்.
இது ஆராய்ச்சி மூலமாக நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட, எவ்வளோ பேருக்கோ இந்த மாதிரி நடந்தது, அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்கள வந்து விக்டிம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அவன் அந்த விக்டிம் வந்து என்ன சொன்னாலுமே அது வந்து உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 98% உண்மையாக இருக்கும்னு ஆராய்ச்சி சொல்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி அப்படி ஒரு விக்டிமுக்கு நடக்கக்கூடிய சமுதாய நிலைமை என்னவாக இருக்குது?
இப்போ நீங்கள்
பார்த்தீங்கன்னு இன்னைக்கு ஒருத்தங்க வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது சமுதாய
சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
இது யதார்த்தமான ஒரு
கார்னர் பண்ணுவாங்க, நிறைய வந்து அவங்கள பற்றிய அபியூஸ் நடக்கும், கேரக்டர் அசசினேஷன், யார் விக்டிமோ அவங்களையே கேரக்டர் அசசினேட் பண்ணுவாங்க. அவங்க மொத்த ஃபேமிலியை பற்றிய ஒரு அசசினேஷன் நடக்கும். இதுதான் வந்து பெண்களை ஸ்டாப்பே பண்ணுது அப்படின்ற
மாதிரி சொல்லி இருந்து நீங்க யாரும் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா?
ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுங்க, இப்போ ரொம்ப ஹாட்டா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், வைரமுத்து சின்மயி மேட்டர். அவங்க அதை தைரியமாக இத்தனை வருஷம் கழிச்சுனா கூட இப்போ தான் அவங்களுக்கு தைரியம் வந்திருக்கு, ஏன்னா அவங்க ஃபேமிலி சப்போர்ட்னால. வெளியில் வந்து சொல்லும்போது அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது ரங்கராஜ் பாண்டே வந்து சின்மையை தான் வந்து கார்னர் பண்ணாரே,
நீங்கள் போனீங்க, நீங்கள் இருக்கிறாங்க,
நீங்கள் ஏன் பண்ணீங்க, நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னு அவங்கள தான் கேட்குறாங்களே ஒழிய அவளுக்கு சொல்கிறதுக்கான தைரியம் வந்து எப்போ வரும்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் கூட
இருக்காங்க. இவ்வளோ ஃபேமஸ் ஆனால் அப்படி நீங்கள் ஒரு நடுத்தர குடும்பத்தை யோசிச்சு கதைங்க, அப்படி கதைச்சிங்கண்டா ஒரு இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழாக்கள் இப்படி நான் சொல்ல வந்தேன்னு சொன்னால் அவருக்கு முதல் சொல்ல வாரத்துக்கு டாட்டா அந்த இன்டர்நெட் டெக்னாலஜி வசதி இருக்காது முதல் பிரச்சனை. அப்படி சொல்லிட்டு விட்டாலுமே அந்த பிள்ளைன்ற பாதுகாப்பு எப்படி இருக்கும் இல்லையா? அது சரி, பாதுகாப்பு ஒரு பிரச்சனை. ரெண்டாவது ஒரு ஒரு திருமணம் ஆகாத பிள்ளைன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஃபியூச்சரில் திருமணம் நடக்குமா? எல்லோரும் அந்த ஒரு சந்தேக கண்ணில் பாப்பினமே ஒழிய இப்போ மீட்டு ஒன்று கொண்டே போட்டதால அந்த பிள்ளைக்கு என்ன லாபம்
என்னுடைய ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன். மீட்டுன்னு நான் சொல்ல வர்றது வந்து நம்ம போய் ஃபேஸ்புக்கில் போயோ ட்விட்டரில் போயோ போடுறது தான் மீட்டுன்றது வந்து என்னுடைய இது இல்லை. இதனால் நானும் பாதிக்கப்பட்டு இருக்கேன்னு அந்த இடத்துல சத்தமாக என்னுடைய குரலை பதிவு செய்கிறது தான் என்ன
பொறுத்தவரை
நடந்துட்டு இருக்குங்க. இது இவ்வளோ காலத்துக்கு
பதிவு செய்யும் பொழுது இன்னும் ரெண்டு பெண்களோ அவங்களும் அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்தாங்க.
இப்போ வந்து நார்மல் பீப்புளா இருக்கும்போது மிடில் கிளாஸோ இல்லை லோ கிளாஸோ இல்லை ஹை கிளாஸ் வாட் எவர் இட் இஸ், நீ ஃபேமஸா இல்லை இல்லை ஃபேமஸ் ஆள் ஆளோட இதை வந்து நீ எடுக்கலைன்னா நீங்க யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவீங்க?
என்னன்னா நம்மளுடைய மனசு நோகடிக்கப்படுது. மொதல் வந்து இது நடந்ததுனால மனம் நோகடிக்கப்பட்டு இது ஒவ்வொரு காலகட்டமா அதை கேரி ஆன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறாங்க.
இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா 96 ஆம் ஆண்டு கிருஷாந்தி குமாரசாமி என்று பெரிய உலகளாவிய ரீதியில் சர்வதேசம் அறிஞ்ச ஒரு பாலியல் இது நடந்த பிரச்சனை நடந்தது. அதை தொடர்ந்து கணக்கு பிரச்சனைகள் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வானொலி அறிவிப்பாளர் இசைப்பிரியாண்ட குழல் இது நடந்த சர்வதேச அளவுக்கு போனது. என்ன முடிவு, என்ன நியாயம் வந்து அங்கே இருக்கிற மற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு வந்ததா? இல்லை. அப்போ இதை போய் மீட்டுவாண்டு சர்வதேசத்துக்கு தெரிஞ்சதுக்கே எங்களுக்கு மறுமொழி விரையிலன்னு சொன்னா மீட்டுவாண்டு போய் நாங்கள் போறதால என்ன பாதுகாப்பு?
இது அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இது
ரெண்டாயிரத்தி 2015 ஆம் ஆண்டு வித்யாவுக்கு படுகொலை, நான் சொல்றதெல்லாம் படுகொலை செய்யப்பட்டது, பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அவருக்கு வந்து 2015 ஆம் ஆண்டு நடந்ததுக்கு 2017 ஆம் ஆண்டு அதுக்குரிய கேஸ் போய் வந்தது. ஆனா அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் அது நிறைவேற்றப்படையில. என்ன பொறுத்தவரை
அந்த மாதிரி ஒரு பாலிசிஸ் கொண்டு வரணும். இப்ப வந்து மீட்டுல வந்துட்டு ஒருத்தர் வந்து நான் வந்து விக்டிம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை வச்சு ஆராயாம ஓகே இது மாதிரி வந்திருக்கு
இன்றைக்கு தொடங்கி இருக்கிறாங்களோ அப்படின்றதுதான் என்னுடைய.
நான் வந்து அதை சப்போர்ட் பண்றேன். ஏன்னா இந்த மீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப கர்நாடகாவில வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து தினதோறும் வேலை செய்கிற இந்த கூலி வேலை செய்கிறவங்க இல்லாட்டி நம்ம வீட்டு வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. இவங்களுக்கு குரல் கொடுக்க யாரும் இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்துடும்.
ஏன்னா அந்த மேஸ்திரிக்கு ஒத்துழைச்சு அவங்க போய் தான் இருக்கும்.
அவங்க கஷ்டப்படுற
ஒரு நிலைமை இருக்கு.
இப்போ என்னென்னா இந்த மீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய லாயர்ஸ் என்ஜிஓ சர்வீஸ் எல்லாரும் வந்து ஒரு கூட்டமைப்பு பண்ணி என்ன ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட பிரச்சனைகள் என்னென்ன, எப்படி நம்ம வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணலாம், அடாக் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கங்கே டீசென்ட்ரலைஸ் பண்ணி உடனுக்குடன் குறைகளை கேட்டு.
இதில் ஒரு விஷயம் கேட்க நான் நினைக்கிறேன் எப்படின்னா, இப்போ அவங்க சொல்கிற மாதிரி மீட்டூலேருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்போ இது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இதை எடுக்கிறோம், ரொம்ப காலகட்டம் தாழ்த்தி இதை எடுக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லைன்னா எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னு யாரோ ஒருத்தரை நம்ம வந்து பழி சுமத்துற ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம அது பழி சுமத்துறோன்னு கூட இல்லை, இதுதான் நடந்தது அப்படின்றத சொல்ல வரும். அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்மளுக்கு எப்படி பாலிசிஸ் இல்லைன்னா பெண்கள் எப்படி இதை எடுத்து நடத்தி செல்ல முடியும்?
இல்லை அவங்க சொல்கிறாங்க வந்து இப்போ வந்து டெக்னாலஜி சோஷியல் மீடியா வந்து ரெடியாக இருக்குது, அதில் நாங்கள் சொல்கிறோமண்டு. ஆனால் என்ன பொறுத்தவரையில் அதெல்லாம் இருந்தாலும் சொசைட்டி ரெடியாக இல்லை. சொசைட்டில வந்து நீங்கள் போய் என்ன தான் டெக்னாலஜி இருந்தாலும்
சொசைட்டி நம்ம மாற்றி அமைக்கலாம் சொல்லுங்க. அதுல எந்த விஷயத்தை நம்ம மாற்றி அமைக்கலாம்? இப்போ அதுக்கு சொசைட்டி ஒத்து வரலன்னா நம்ம தான் சொசைட்டி, வேற யாரும் இல்ல.
இப்போ வந்து மீட்டு மூமெண்ட்ல வந்து சொல்ற பெண்களே அதுவே ஒரு முன்னேற்றம் நான் நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு ஒரு தனி பெண்ணா இருக்கிறவங்களோ ஒரு பபுள் இருக்கும், இது சொன்னா வெளியில ஓகேவா இல்லாட்டி எனக்கு அவமானம் வருமா, இது என்ன தவறா, எல்லாருக்குமே ஒரு கில் கான்சியஸ் இருக்கும், என்ன தவறா பண்ணிருக்க மாட்டோம் ஆனா நம்ம என்ன தவறா நினைச்சிருவாங்களோ நம்ம நினைப்போம். அந்த பபுல உடைக்கணும். அதுக்கப்புறம் குடும்பம் அவங்க வந்து ஒரு சமுதாய பபுல்
ஒண்ணு சொல்லுங்க. நீங்க நிறைய விஷயங்கள் மீட்டு பத்தி சொல்லலான் இருக்கு.
என்ன மெயினா வந்து என் ஒரு நம்ம இப்போ லேடிஸ் பற்றியே நம்ம நிறையா சொல்கிறோம் எல்லாம் வந்து, பட் மென் வந்து நிறையா வந்து தே டோன்ட் சே. அவங்களுக்கும் அவங்களுக்கும் மீட்டுன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தான்.
அது ஒரு முதல் எதிர்ப்பாக சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எங்களுக்கு சொல்லுங்கள்.
ஏன்னா ஒன்று வந்து இந்த சொசைட்டி வந்து அக்செப்ட் பண்ணாதது ஒரு இது, அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அந்த மீட்டு பற்றி சொல்லிட்டு நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம அது சொல்கிறது வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் சொல்கிறோமா, இல்லை நம்ம ஃபேமிலி வந்து நம்மளை என்ன மாதிரி நம்மளை வந்து
எடுத்துக்கும். உதாரணம் இருக்கா, யாராவது அந்த மாதிரி இருந்து மாறி இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பின்விளைவுகள், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க?
லைக் நான் எங்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து நெல்லி 23 வருஷம் ஆச்சு. அந்த 23 வருஷத்தில் வந்து நிறைய பிள்ளைங்க, இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி வர்ற பெண்கள், இல்லை வந்து இங்கே வேலை செய்ய வர்றவங்க, தனியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க.
நீங்க சொல்ற மாதிரி இங்கேயுமே அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிச்சு விட்டது. அதுதான், அதுதான். இன்னும் யாரும் நிறைய பேர் வெளியில சொல்ல
முடியல. ஆனா வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒருத்தர் ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு, இது மாதிரி நான் வேலையில இருக்கும்போது என்னுடைய பாஸ் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் டிசன்டன்ட் அவங்க, அவங்க கிட்ட வந்து அவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு, இந்த அம்மாக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு, அவங்க எல்லாம் ஊர்ல இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்தப்போ அவங்க சொல்லிச்சுது, பிள்ளை நான் வந்து என்னுடைய வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், என்னுடைய நான் இங்கே வந்து இருக்கும்போது நான் அவருடைய ஹெல்ப் எல்லாம் கேட்கும்போது, அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த பொண்ணு வந்து சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அழும்போது தோளில் கை போட்டிருக்காரு. ஸோ அது வந்து கொஞ்சம் அருவறுப்பாக இருந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. அதுக்கப்புறம்
சொல்லியிருக்காரு அந்த இடம் அதுதான் இப்போ பெரிய மேனேஜராக இருந்தால் அதே மாதிரி.
ஸோ அப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், நீ வந்து அப்போ வந்து ஷீ செட் இங்கே வந்து ரொம்ப காமனாமே இந்த ஊரில் கிஸ் பண்ணுறது காமனாமே. இப்போ யாராவது வந்து இப்போ பார்த்தா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு,
இது காமன்னா அது வேற கல்ச்சர், வேற கல்ச்சர் கண்டிப்பாக.
அப்போ வந்து நான் சொன்னேன், இல்லை இல்லை இது வந்து எதுலேயோ ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக அவளை வந்து ஹெச்ஆர்கிட்ட போய் இது பண்ணும்போது அவங்கள வந்து
எந்த ஊர்லேயுமே இது ஹெச்ஆர்ல நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணா நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம பாஸோ இல்லை யாராக இருந்தாலும் நம்மளோட அனுமதி இல்லாமல், நம்மளுடைய கம்ஃபர்டபுள் லெவல் இல்லாமல் கையை வந்து கொடுக்கறதோ இல்லைனா வந்து அந்த பெக் பண்ணணும்னு ட்ரை பண்றதோ எதுவுமே நம்மளோட லெவல் இருக்கிற வரைக்கும் அது கரெக்ட்
சொல்றது. சரி,
அதை மீறி போகும்போது நீங்க ரைஸ் பண்ணுங்க, உங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இந்த வாய்ஸ்
ரைஸ் பண்ணும்போது ஒரு ஆபீஸ் லெவல், ஆபீஸ்ல வந்து அதுக்குரிய ஆக்கள் இருப்பீங்க, HR அதுக்குரிய
கவுன்சிலிங் செய்றாங்க, நமக்கு அவமானம் தான். அது ஒரு அவமானம் தானே. இப்ப மத்தவங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணலனா,
ஆபீஸ்ல பாத்தீங்கடா எனக்கு மேனேஜருக்கு இருக்குது, நான் மேனேஜருக்கு போய் சொல்றது மேனேஜர் வெளியில சொல்லல, அது
ஆண்கள் யாரும் வாயை திறக்கிறது. இப்ப பெண்கள் இப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இவங்க ரிசைன் பண்ணிடுறாங்க, எங்க லாயரை பாத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டுல நாம பார்க்கக்கூடிய விஷயமும்
ஆஸ்திரேலியாவிலும் சரி இந்தியாவிலையும் சரி, இந்த டிஃபமேஷன் லா அப்படின்றத வந்து இந்த நம்ம குற்றம் சாற்றப்படுறோம் இல்லைங்க, அவங்களுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குது. அதாவது இந்த விக்டிம் வந்து அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உண்மை அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கே இந்த சட்டத்திட்டங்கள் ஆஸ்திரேலியாவும் சரி
நடந்துகிட்டு இருந்தாலும்
யாரும் சொல்லலை, எல்லாரும் ஒதுங்கி போயிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தங்க குரல் கொடுக்கும் போது ஓகே இது நமக்கும் நடந்திருக்குன்னு நம்மளை நம்ம ரிலேட் பண்ணிட்டு நம்ம வெளியில் வர வர இந்த குரல் மாஸ் குரலாக ஆகும்போது தான் இதுக்கான தீர்வை பற்றி அட்லீஸ்ட் யோசிக்கிறத நோக்கி ஒரு முன்ன ஒரு அவங்க சொன்ன மாதிரி ஸ்டெப்பாக வைப்போம் அப்படின்றது வந்து நானும் நினைக்கிறேன்.
அந்த ஃபேமிலி வந்து நீ எப்படி ஃபேஸ் பண்ணுவே, ஃபேமிலி ஆகட்டும் இல்லை உன்னுடைய வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்றது.
நீங்கள் தப்பு பண்ண
நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சுது இது மாதிரி, நான் தப்பு பண்ணாததுக்கு நான் எதுக்கு சூயிசைட் கம்மி பண்ணும், என்னைய வந்து ஒருத்தர் வந்து
தன்னைத்தானே அவங்க நல்லா தேடி
ஒரு மாதிரி என்னைய ரேப் பண்ண ட்ரை பண்ணார், அது வந்து நான் வெளியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஏன் என்னையே நான் வந்து கஷ்டப்படுத்திக்கணும்
ஒவ்வொருத்தர்
அவங்களோட நிகழ்வுகளை சொல்லும் போது ஓ இப்படி எல்லாம் இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து ஸ்டடி பண்றதுக்கு வந்து இந்த மீட்டு மூமெண்ட்
சங்கீதா
என்னென்றால் இப்போ இலங்கையில் பர்டிகுலர் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இரவு 12 மணிக்கும் ஒரு பொம்பளை தனியாக போகலாம் அப்படி ஒரு நிலவரம்
இருந்து.
அதே யாழ்ப்பாணத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் களவெடுக்க போகிறவனும் அங்கே ஹஸ்பண்டுக்கு முன்னால் வைஃபை ரேப் பண்ணி போட்டு தான் களவு மடுத்துக்கொண்டு போகிறான். அதே இடத்துல அப்படி நடக்குது. ஏனென்றால் அங்கே இருக்கிற ஒரு சட்டங்களும்
மாறிக்கொண்டிருக்கிறதால
அப்படி வேறு இது. அப்படி என்றால் நீங்கள் அப்படி ஒரு சட்டத்தை முந்தைய அந்த 12 மணிக்கு ஒரு பொம்பளை போய் மற்றது அந்த காலத்தில் அந்த பாலியல் அந்த வேர்டே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படியான ஒரு காலகட்டம் இருக்கு.
பயத்தில் ஆண்கள்
இருந்தாங்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது
இப்போ ஒழுக்கமாக
அது ரெண்டு பயத்தால வந்த ஒழுக்கம் என்னன்னு சொன்னா பிளவை செய்து சொன்னா அவருக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் வந்து மெட்டா எல்லாருக்கும் அப்படியான ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருது. நாங்க செய்யக்கூடாது. நாங்களோட பெண்ணை ஒரு தாயாகவோ சகோதரியாகவோ பார்க்க வேண்டும் என்று ஒழிய
வித்தியாசம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எதுவும் நடந்தது அப்படின்னு சொன்னா
அது நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல அவர்கள் பங்கருக்கு அப்படி போடுறது
பண்ணிடுவாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து வெளியில சொல்ல போய் தானே இது நடந்திருக்கு.
அது வந்து ஆனா அதுக்காண்டி போய் பெருசா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்தந்த ஒரு ஒவ்வொரு ஆக்களுக்களாலே போய் சொல்லுவார்களே தவிர பப்ளிக்ல போய்
என்ன நடக்குதுன்றத முதல்ல பாருங்க. அதுக்கும் சாட்சியம் இருந்தா மட்டும்தான் அது ரேப் கேஸ்லயாவது எடுத்துக்கப்படுமே தவிர சீண்டல்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. பஸ்ல போங்க, பஸ்ல ஒரு வெளியில கீழே இறங்கி வருதுன்னா பெரிய விஷயம். ஒண்ணு நீங்க ஒதுங்கி போகணும், இல்ல நின்னு திருப்பி ஒண்ணு கொடுக்கணும்.
ஆனா நம்ம என்ன இப்ப கேக்குறோம்னா திருப்பி கொடுக்கும் பொழுது இன்னும் 4 பேர் சேருங்க அப்படின்றது இப்ப நம்ம கேக்குறது. அதுதான் மீட்டுவினுடைய முக்கிய கொள்கையே.
பஸ்ல வந்து சீண்டி அந்த பொண்ணு அடிச்சிருந்தா அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கம்மா, சேர்ந்து வந்துருவாங்க.
எல்லா நேரத்திலயும் இது நடக்குதா அப்படின்றது
என்னோட சொல்றேன். இப்போ வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த பிளான்டிஃப் அதாவது வாதியாளர் வந்து கேஸ் கொடுக்குறா, அவங்க என்னை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேஸ் கொடுத்தா அமெரிக்காவில் த பிளான்டிஃப் ஹேஸ் டு அவங்க வந்து சொன்னது எல்லாம் தவறு அப்படின்னு. அங்க வந்து லா வந்து எப்படின்னா,
இது மாதிரி ஓடி ஒழிய முடியாது, ஆண்கள் வந்து ஓடி ஒழிய முடியாது.
ஸ்பீச்சுக்கு முதல் அங்கீகாரம் வந்து அங்க குடுக்கறாங்க.
அந்த மாதிரி கொண்டு வரணும்,
கொண்டு
வந்தாதான் நம்மளுக்கு வந்து பேசுறது
வர முடியும் அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி குரல் வெளியில வந்தாதான், இல்ல எனக்கு நடக்குது நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் உள்ளுக்குள்ள ஒதுங்கிப்பேன், நான் தலையா போயிட்டு இருப்பேன்.
மீ டூ மோரார்லெஸ் வந்து சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். நம்ம எல்லாரையுமே பாக்குறோம் இப்படி பேர். இது வந்து நிறைய பேர் வெளியில சொல்லலைன்னா கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஓ இவங்களுக்கும் பாதிப்பு, இவங்களுக்கும் பாதிப்பு, நம்மளுக்கும் இருந்திருக்கு, நம்ம இதை எப்படி சரி பண்ணணும். இது அவங்கவுங்களா சிந்தித்து கொண்டு, இது என்னன்னா அந்த சொன்ன மாதிரி கவுன்சிலிங் போய் போய் இன்னும் அவங்கள போட்டு கொதிரி கேட்டு கஷ்டப்படுத்தி அதை கொண்டு வர்றதை விட இது அவங்க தங்களை தாங்களே வந்து செல்ஃப் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது.
என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மீ டூ வரலன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 5-6 வருஷம் கழிச்சுதான் இந்த டாபிக்கை பத்தியே எல்லாரும் பேசி சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாவே
வெளியில
நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றது இருந்தா கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு இங்க எல்லாம் லைஃப் லைன் ஏதாவது போன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு போன் லைன் இருந்துச்சுன்னா எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் என்ன பண்ணணும், இல்லைனா என்ன எப்படி நான் வந்து சரிப்படுத்திக்கணும், இதை எப்படி நான் இல்லைன்னா
கொண்டு வரணும். நம்மளுக்கு வந்து இந்த நிறைய கேர்ள்ஸ்க்கு வந்து தெரியாது அந்த ஜீரோ டாலரன்ஸ்ன்றதே என்னன்னு
என்னன்னு தெரியாது,
தனக்கு ஏதாவது நடக்குதுன்றதே கூட தெரியாது இல்லையா.
ஆமா,
சோ அத மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க.
அதே நேரம் நாங்கள் இப்போ பெண்களாக இருந்துடுறாங்க, இனி ஸ்ட்ராங்காக இருக்க பழக வேணும். இப்போ ஒர்க் பிளேஸில் நோ சொல்கிறதுக்கு மற்றது, இப்போ எல்லா பெண்களுமே நோ சொன்னால் அவைக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருக்காது, ஒரு ஆள் ஒரு எஸ் சொல்கிறபடியே.
இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ பவர்ஃபுல்லாக யார் அங்கே இருக்காங்களோ, உனக்கு நான் ப்ரமோஷன் தரேன், இது தரேன்னு சொல்லி இது பண்ணுறவங்க பேசுகிறதுக்கு ஒரு மீடியா ஆள் நடுவில் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அதுதான் அடுத்த பிரச்சனை. அவங்க வந்து இது இப்போ இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு இப்போதைக்குள்ளே வெளியில் வந்து நிர்மலா அவங்களுடைய விஷயங்கள்லாம் வெளியில் வந்து ஒரு பெண்ணை அவங்க வந்து நீ இப்படி பண்ணணும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. உட்காந்து இதை பண்ணி இதெல்லாம் பண்ணால் உனக்கு எவ்வளவோ எஃபெக்ட் வரும், இதெல்லாம் ஒரு பெரிய வன்கொடுமையோட அதையும் கூட தாழ்ந்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். இதை இதில் வந்து அந்த பெண்களுக்கு எப்படி ஒரு நிலையாக இருந்திருக்கும், இப்போ படித்தா முன்னேற்றம் இல்லையா, இப்போ நம்ம வேலை செய்தால் முன்னேற்றம் இல்லையா அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு
ஒரு மேல் அதிகாரி தான் தனக்கு கீழே வேலை பாக்குறவங்களோ இல்லாட்டி படிக்கிறவங்களையோ தான் வந்து டார்கெட் பண்றாங்க. அப்ப நோ சொல்றது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது, அவங்களோட பவர் தான், அவங்க பவரை தான் யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி.
அது பண்ணும்போது நம்மளும் ஒரு சில இதுல வந்து அதை மாற்றலாம்னு சொல்ல வரேன். அதாவது இப்போ அவங்க நம்மளை தப்பாக தான் அப்ரோச் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும் போது, அவங்க அதை ட்ரை பண்ணும்போது நம்ம டைரெக்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனை அப்படின்றும் போது டைரெக்டாக மூஞ்சில் அடிக்கிறதோ இல்லை கொள்றதோ எதுவும் அந்த மாதிரி பண்ண முடியாதப்ப, அப்போது அதை டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணலாம். லைக் எங்கன்னா வெளியில் கூப்பிடும்போது வந்து
ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஆனால் பெண்கள் இதை உண்மையிலே முன்னாடி எடுத்து கொண்டு போகணும் அப்படின்றது தான் இந்த மீட்டோவினுடைய கருத்தும் கூட. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைத்திருக்கும் ஒரு தாக்கமும் கூட, கண்டிப்பாக இதை வந்து முன்னாடி எடுத்து செல்வோம். ஆண்கள் உண்மையிலே அப்படி ஒரு நிலைமையில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து இதை வந்து பெண்கள் முன் அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி கொள்ளாதீர்கள் அப்படின்றது தான் சொல்கிறோம். இது மிக்க நன்றி அனைவருமாக இதில் பங்கேற்று நமக்காக நல்ல கருத்துக்களை தெரிவித்த கனிமொழி, பீமா, கார்த்திகா மற்றும் சங்கீதா அவர்களுடன் காந்திமதி தினகரன். எஸ்பிஎஸ் நேயர்களுக்கு மிக்க நன்றி.
நன்றி.
The 2018 SBS National Languages Competition. Have you entered? The competition is open to anyone learning a new language until the 18th of November. For more information, visit sbs.com.au/NLC18.